வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். ஸ்பெயின் அதிபர் திரு பெட்ரோ சான்சஸ் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புதுதில்லி வருகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விண்வெளி தொழில்நுட்பங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக திகழும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து 113 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அனைவரும் ஒரே குடும்பம் என்ற தத்துவம் நாட்டின் கலாச்சாரத்தை உலகிற்கு எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார். வசுதேவ குடும்பகம் என்ற தத்துவம் உலக அளவில் 1/6 மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வன்முறையற்ற சமூகத்தையும் மூத்த குடிமக்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மதிப்பளிப்பது குறித்தும் வலியுறுத்துவதாக திரு ஜெக்தீப் தங்கர் கூறினார். ஸ்பெயின் அதிபர் திரு பெட்ரோ சான்சஸ் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புதுதில்லி வருகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடியை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் கீழ் ஸ்பெயின் நிறுவனத்துடன் இணைந்து வதோதராவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள விமான கட்டுமான தொழிற்சாலையை இரு தலைவர்களும் இணைந்து தொடங்கி வைக்க உள்ளனர். ஸ்பெயின் அதிபர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரையும் சந்தித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். இதையடுத்து மும்பையில் வர்த்தகம், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் திரைப்படத்துறையைச் சேர்ந்த பிரதிநிதிகளுடன் ஸ்பெயின் அதிபர் கலந்துரையாடவுள்ளார். ஸ்பெயின் அதிபரின் இந்த பயணத்தின்போது பல்வேறு துறைகளில் இணைந்து செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயின் அதிபர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என்று வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளி தொழில்நுட்பங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக திகழும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் விண்வெளி திட்டங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் தனியார் முதலீடுகளையும் ஊக்குவிக்கும் என்று கூறினார். விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பான செயலிகள் தொழில் முனைவர்களிடையே அந்த துறை மீதான ஆர்வத்தை அதிகரிக்க உதவிடும் என்று திரு சோம்நாத் தெரிவித்தார். பெருநிறுவனங்கள் 2024-25 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய நேரடி வரிகள் வாரியம் நீட்டித்துள்ளது. வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள் என்ற நிலையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக நேரடி வரிகள் வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நடப்பு ஆண்டில் புதிதாக 20,74,000 பேர் சேர்ந்திருப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடப்பு ஆண்டில் 28,917 புதிய தொழில் நிறுவனங்கள் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் புதிய சந்தாதாரர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் 6.8% அதிகரித்து வருவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் 2வது பட்டியலை அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 22 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவு 22 வேட்பாளர்கள் அடங்கிய 2வது பட்டியலை மும்பையில் இன்று வெளியிட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் எல்லையொட்டி அமைந்துள்ள 5 மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு அஜய்குமார் சிங் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி பதற்றமான வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள பகுதிகளில் தீவிரவாதிகள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே தேர்தலையொட்டி அம்மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் சோதனை நடவடிக்கைகளின்போது 57 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாக காவல்துறையினர் 19 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருப்பதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். தமிழகத்தில் கிராமப்பகுதிகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் புதிய துணை மின்நிலைய கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதற்கென 32 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று துணை மின்நிலை அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குறைந்த மின்னழுத்தம் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு முழுநேர மின்சாரத்தை உறுதிப்படுத்துவதன் மூலம் இப்பகுதி விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் திரு தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். காஷ்மீர் குறித்து ஐநா பாதுகாப்பு சபை கவுன்சிலில் பாகிஸ்தான் தவறான தகவல்களை அளித்து வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை கவுன்சில் கூட்டத்தில் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பர்வதநேனி ஹரீஷ், தொடர்பு இல்லாத விவாதங்களில் ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து பாகிஸ்தான் கருத்து தெரிவித்து வருவதாக குறை கூறினார். நாட்டின் அமைதி குந்தகம் விளைக்கும் வகையில் தவறான கருத்துக்களை தொடர்ந்து கூறி பாகிஸ்தான் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக திரு பர்வதநேனி ஹரீஷ் தெரிவித்தார். இந்தியா மற்றும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை பரஸ்பரம் இரு நாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன. இது தொடர்பாக நடவடிக்கைகளை இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடைமுறை சில ஆண்டுகளுக்கு தொடரும் என்றும் அமெரிக்காவில் இந்தியர்கள் சட்டப்பூர்வமாக குடியேறுவதற்கான நடவடிக்கைகள் உருவாக்கப்படும் என்றும் அந்த செய்திகள் கூறுகின்றன. ஈரானில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அடுத்து மேற்கு ஆசியாவில் பதற்றமான சூழல் நிலவுவதாக ஈரான் நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இம்மாதம் 1ஆம் தேதியன்று ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே சிரியாவின் மத்திய மற்றும் தென் பகுதிகளில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் கூறியுள்ளன. புனேயில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து 113 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் நியூசிலாந்து 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. ஜோஹர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்த நிலையில் பெனால்டி ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி 23-21, 21-18 என்ற செட் கணக்கில் இஸ்ரேலின் டேனியல் டபோக்வென்கோவை வென்றார். மற்றொரு போட்டியில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் 21-14, 21-11 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் ஜூலியன் கராஜியை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். ஸ்பெயின் அதிபர் திரு பெட்ரோ சான்செஸ் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புதுதில்லி வருகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விண்வெளி தொழில்நுட்பங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக திகழும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். புனே நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து 113 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.